48. பலமா பராக்கிரமமா? யோசுவா தூதனானவர் தரிசனத்தைத் தொடர்ந்து செருபாபேலின் பணி குறித்த செய்தியை பெற்றான் சகரியா. என்னோடே பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கைக் காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் ஏழு அகல்களும், அதன் உச்சியிலிருக்கிற அகல்களுக்குப் போகிற ஏழு குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும், அதற்கு இடதுபுறமாக ஒன்றும், ஆக இரண்டு ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்ன என்று கேட்டேன். என்னோடே பேசின தூதன் மறுமொழியாக, செருபாபேலுக்குச் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு நான் அவனை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்காகவும் இருக்கிற இந்த இரண்டு ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். மறுபடியும் நான் அவனை நோக்கி, இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்ன என்று கேட்டேன். அப்பொழுது அவன், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றான். சகரியா 4:1-6 வரை, 11-14 வரை. தேவனுக்கு முன்பாக நிற்கும் இரண்டு ஒலிவ மரங்கள், பொன்னிறமான எண்ணெயை இரண்டு பொற்குழாய்களின் வழியாக குத்துவிளக்கின் கிண்ணத்திற்கு தங்களிலிருந்து இறங்க பண்ணுவதாக இத்தரிசனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலிருந்த விளக்குகள் தொடர்ந்து பிரகாசமாக எரியும்படி அதிலிருந்த எண்ணெய் பயன்பட்டது. அதுபோல தேவனுடைய மக்கள் பிறருக்கு வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் புத்துணர்வையும் கொடுக்கும்படியாக அவருடைய பிரசன்னத்தில் நிற்கும் அபிஷேகம் பெற்றவர்களிலிருந்து தேவனுடைய பூரண வெளிச்சமும் அன்பும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படியாக ஊட்டம் பெற்றவர்கள் தேவ அன்பின் பொக்கிஷத்தால் பிறரும் ஊட்டம் பெற உதவ வேண்டும். தேவனுடைய வீட்டை மீண்டும் கட்டுகிற பணியில் ஈடுபட்டான் சிறுபாபேல். அநேக இடர்பாடுகள் வந்தன. ஆனால் அவற்றுக்கு மத்தியில் பிரயாசத்தோடு வேலை செய்தான். ஆரம்பம் முதலே சத்துருக்கள் யூதாஜனத்தின் கைகளைத் தளரப்பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் வேலையை நிறுத்திப் போட்டார்கள். 4:4-23. ஆனால் கட்டுகிறவர்களின் சார்பாக தேவன்தாமே குறுக்கிட்டார். இப்பொழுதும் தம் தீர்க்கதரிசியின் மூலமாக செருபாபேலிடம் பேசி, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்! செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபையுண்டாவதாக, கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். சகரியா 4:7.
பரலோகத்தின் நோக்கங்களை நிறைவேற்ற முயன்ற தேவ மக்களுக்கு முன்பாக மேற்கொள்ளவே முடியாத பெரும் பர்வதங்கள் போன்ற இடர்பாடுகள் தோன்றி அச்சுறுத்தினதை வரலாறு முழுவதிலும் காணலாம். அத்தகைய தடைகள் விசுவாசத்தின் சோதனைகளாகவே தேவனால் அனுமதிக்கப்படுகின்றன. எத்திக்கிலும் நாம் அடைபட்டு போகும் காலகட்டம்தான் தேவன் மேலும் ஆவியானவரின் வல்லமையிலும் நம்பிக்கை வைப்பதற்கு சிறந்த நேரமாகும். உயிருள்ள விசுவாசத்தை காட்டும்போது ஆவிக்குரிய பெலம் அதிகரிக்கிறது, தடுமாறாத நம்பிக்கை உண்டாகிறது, நம் ஆத்துமா இவ்வாறு ஜெயங்கொள்ளும் ஒரு வல்லமையாக மாறுகிறது. கிறிஸ்தவனின் வழிநெடுகிலும் சாத்தான் வைக்கும் தடைகளை நம் விசுவாசமுள்ள வேண்டுதல் ஒழித்துவிடும். ஏனெனில் அப்படி ஜெபிக்கிற கிறிஸ்தவனுக்கு உதவி செய்வதற்கு பரலோக வல்லமைகள் இறங்கி வரும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்கிறார் இயேசு. 17:20. பகட்டோடும் பெருமையோடும் ஆரம்பிப்பது உலகத்தாரின் வழி. அற்பமாக ஆரம்பித்து சத்தியத்திற்கும் நீதிக்கும் மகிமையான வெற்றி கிடைக்க வைப்பதே தேவனுடைய வழி. சில சமயங்களில் தம் ஊழியர்களுக்கு ஏமாற்றத்தையும் வெளிப்படையான தோல்வியையும் தந்து அவர்களுக்கு பயிற்சி தருகிறார். இன்னல்களை அடக்கியாள அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்பதே அவர் நோக்கமாகும்.
மனிதர்கள் பெரும்பாலும்
தங்களுக்கு நேரிடும் குழப்பங்களாலும் தடைகளாலும் தடுமாறி விழும்படி சோதிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆரம்பத்தில் தங்களுக்கு இருந்த நம்பிக்கையை முடிவு மட்டும் உறுதியோடு காத்துக்கொள்வார்களானால் தேவன் அவர்கள் பாதையை சரி செய்துவிடுவார். இன்னல்களுக்கு எதிராக அவர்கள் போராடும் வேளையில் அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அஞ்சா நெஞ்சமும் அசையா விசுவாசமும் கொண்ட ஒரு செருபாபேலுக்கு முன்பாக பெரும் பர்வதங்கள் போன்ற இன்னலும் சமவெளியாகிவிடும். அவருடைய கரங்கள் அதற்கு அஸ்திபாரம் போட்டது போல அதை அவருடைய கைகளே முடித்து தீர்க்கும் என்கிறது வேதாகமம். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். சகரியா 4:9-7.
மனித வல்லமையோ மனித பராக்கிரமமோ தேவசபையை நிறுவவில்லை, அவை அதனை அழிப்பதுமில்லை. மனிதபலம் எனும் கண்மலையின் மேலல்ல, காலங்களின் கண்மலையாகிய கிறிஸ்தேசுவின் மேல்தான் சபை நிறுவப்பட்டுள்ளது. அதனால் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு 16:18. தேவனுடைய பிரசன்னமே அவருக்கான வேலைகளை நிலைப்படுத்துகிறது. பிரபுக்களையும் இரட்சிக்கத்ராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள் என்பதே நமக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை. சங்கீதம் 146:3. அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்றும் சொல்கிறார். ஏசாயா 30:15. நீதியின் நித்திய நியதிகளை அடித்தளமாகக் கொண்டுள்ளதால் தேவனுடைய மகிமையான கிரியைகள் ஒருபோதும் அபத்தமாவதில்லை. பலத்தினாலுமல்ல, பராக்கிரமத்தினாலுமல்ல, அவருடைய ஆவியினாலேயே தேவ செயல் பலத்தின்மேல் பலமடையும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சகரியா 4:6.
செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்று தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அவர் சொன்னபடியே நிறைவேறியது. வசனம் 9. அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியேயும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6 ஆதார் என்னும் மாதம் 3 அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. எஸ்ரா 6:14-15. மீண்டும் கட்டப்பட்ட ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பின் சில நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். 14 பஸ்காவையும் ஆசரித்தார்கள். வசனம் 16:17-19.
1 மாட்சிமைக்கு நிகரானதாக 2 இல்லை. 1 காணப்பட்ட தெய்வீக பிரசன்னத்திற்கான கண்கூடான அடையாளங்களால் 2 மகிமைப்பட்டிருக்கவும் இல்லை. அதன் பிரதிஷ்டையை அலங்கரிக்கும்படி தேவ வல்லமை எதுவும் வெளிப்படவில்லை. புதிதாக கட்டப்பட்டிருந்த ஆசரிப்பு ஸ்தலத்தை நிரப்ப மகிமையின் மேகமில்லை. பலிபீடத்தின் மேல் பலியை பட்சிக்க வானத்திலிருந்து அக்கினி வரவில்லை. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்களின் நடுவில் ஷெக்கைனா இல்லை. உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசனமும் சாட்சி பலகைகளும் அங்கு இல்லை. அங்கு வேண்டிக் கொண்ட ஆசாரியனுக்கு வானத்திலிருந்து அடையாளம் எதுவும் உண்டாகி ஏகோவாவின் சித்தத்தை தெரியப்படுத்தவில்லை. ஆனாலும் அந்த ஆலயத்தை குறித்துதான் தமன் தீர்க்கதரிசியாகிய ஆகாய் மூலம் கர்த்தர் இப்படியாக அறிவித்தார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் 2:9-7. ஆகாய் தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எவ்வகையில் நிறைவேறியது என்பதைக் காட்ட பல நூற்றாண்டுகளாக கல்விமான்கள் பெரிது முயன்றார்கள். ஆனாலும் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவரான நாசரேத்தின் இயேசு வந்தபோது அவர் தம் தனிப்பட்ட பிரசன்னத்தால் ஆலய பிராகாரங்களை பரிசுத்தப்படுத்திய போது
அதில் எவ்வித தனிப்பட்ட முக்கியத்துவத்தையும் காண அநேகர் உறுதியாக மறுத்துவிட்டனர். தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளின் மெய் அர்த்தத்தை காணாதபடி பெருமையும் அவநம்பிக்கையும் அவர்களுடைய உள்ளங்களை குருடாக்கிவிட்டன.
ஏகோவாவினுடைய மகிமையின் மேகத்தினால் அல்ல, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனால். தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் ஷரீரப்பிரகாரமாக வாசமாயிருந்த ஒருவரின் பிரசன்னத்தால்தான் இரண்டாம் ஆலயம் கனம் பெற்றது. கொலோசெயர் 2:9, 3 தீமோத்தேயு 3:16.
கிறிஸ்துவின் பூலோக ஊழிய காலத்தில் அவருடைய தனிப்பட்ட பிரசன்னம் கனப்படுத்தியதால்தான் இரண்டாம் ஆலயமானது முதலாவது ஆலயத்தை விட மகிமையில் பெரியதாயிருந்தது. அந்த ஆலயத்தில் நாசரேத்தின் மாமனிதர் போதித்ததன் மூலம், அதன் பரிசுத்த பிரகாரங்களில் நோயாளிகளை அவர் குணமாக்கியதன் மூலம், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் மெய்யாகவே தம் ஆலயத்திற்கு வந்தார்.